Nabi Musa radhiyallahu ta'ala wa nahu qala sami'at Rasulullah sallallahu alaihi qulu Rasulullah sallallahu alaihi wasallam edutirundu than kelippattadaga Abu Musa radhiyallahu anhu arivikkirargal Inna Allah khalaqa Adama min qublatin qablaha min jami'il ardi Allah ta'ala Adam alaihi salam avargalai padaikkira bodhu பூமியினுடைய முழுவதிலும் உள்ள பகுதிகளிலிருந்து ஒரு பிடி மண்ணை அல்லாஹு தஆலா அதை எடுத்து வந்து அதிலிருந்து படைத்தான். ஃபஜாஅ பனு ஆதம் அலா கதிரில் அர்லி, பூமியினுடைய அளவு எப்படி இருக்கிறதோ அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அதுபோலவே ஆதம் அலி இஸ்லாமுடைய மக்கள் மனிதர்கள் தோன்றுவார்கள். மின்ஹுமுல் அஹ்மரு வல் அபியது வல் அஸ்வது, அதில் சிலர்கள் சிவப்பாகவும் சிலர்கள் வெண்மையாகவும் சிலர்கள் கருப்பாகவும் இருப்பார்கள். அபைன தாலிக வஸ்ஸஹலு வல் ஹுஸ்னு வல் ஹபீது வத் தய்யிபு, அதுபோலவே மென்மையானவர்களும் முரடர்களும் நல்லவர்களும் தீயவர்களும் அந்த மண்ணிலிருந்து தான் அதனுடைய அளவை கொண்டுதான் தோன்றினார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக மண்ணினுடைய தன்மைக்கேற்ப மனிதனுடைய நிறங்களும் குணங்களும் அமைந்திருக்கும். ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களை பார்க்கிறோம், சிலர்கள் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பார்கள், நல்ல அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள், சிலர்கள் மிகவும் மூடர்களாக இருப்பார்கள், சில பகுதிகளில் உள்ளவர்கள் ரொம்ப பணிவு மிக்கவர்களாகவே காண்கிறோம், அதுபோல சில பகுதியில் உள்ளவர்களை ரொம்ப தற்பெருமை உள்ளவர்களாக காண்கிறோம். நிறைய மனிதர்களுடைய நிறங்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல குணங்களும் அப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸில் சொல்கிற போது, சில நேரங்களிலே மனிதர்களது குணங்களை அறவே மாறாது, நிறங்கள் எப்படி மாறுவதில்லை அதுபோல குணங்களும் மாறுவதில்லை. எந்த குணத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் தோன்றி இருக்கிறார்களோ அதே குணத்தில் தான் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிற போது, அல்லாஹ் படைக்க நாடிய போது, அரிசை சுமக்குகின்ற மலக்குகளில் ஒருவரை அழைத்து பூமியில இருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி வரும்படி சொன்னார், கட்டளை பிறப்பித்தான். அவர் பூமிக்கு வந்தார், பூமியை வந்து பார்த்து சொன்னார், மனித இனத்தை படைப்பதற்காக உன்னிலிருந்து ஒரு பிடி மண்ணை அல்லாஹ் எடுத்து வரும்படி எனக்கு உத்தரவு போட்டிருக்கிறான் என்று சொன்னார். பூமி சொல்லியது, அப்போது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியான மனித இனத்திற்கு நான் மண் தரமாட்டேன் என்று சொன்னது. என்னிலிருந்து எடுத்து படைக்கப்பட்ட மனிதன் அதிலே நரகத்திற்கு அவனுடைய பங்கும் நரகத்திலே இருக்கிறது, எனவே அதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அல்லாஹ்வே சத்தியமாக என்னிலிருந்து மண் எடுக்கக்கூடாது என்று சொன்னது. அல்லாஹ்வே சத்தியம் செய்து சொன்னபோது அந்த மலக்கு திரும்பி விட்டார், எதுவுமே பதில் சொல்லவில்லை. அல்லாஹ் கேட்டான், நான் உத்தரவு போட்டது ஏன் நிறைவேற்றாமல் வந்தீர்கள் என்று கேட்டான். இந்த மலக்கு அல்லாஹ்விடத்திலே சொன்னார், யா அல்லாஹ், உன்னின் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு பூமி என் இடத்திலிருந்து எடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டது, அதனால் நான் திரும்பிவிட்டேன். இன்னொரு மலக்கை அழைத்து அதுபோல உத்தரவிட்டான். இப்படி அரிசை சுமக்குகின்ற பல மலக்குமார்கள் மண்ணை எடுப்பதற்காக வேண்டி வந்த போதெல்லாம் அந்த மண் இப்படித்தான் பதில் சொல்லி அனுப்பிவிட்டது. கடைசியிலே இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்தான். அவரிடத்திலே இந்த உத்தரவை சொன்னபோது அவர் மண்ணெடுக்க வந்தார். அவரிடத்திலும் இதே விஷயத்தை சொன்னபோது அவர் சொன்னார், நீ எந்த அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறாயோ அந்த அல்லாஹ் தான் எனக்கு உத்தரவிட்டான் மண்ணெடுத்து வரும்படி. எனவே உன்னுடைய சத்தியத்தை விட அந்த அல்லாஹுடைய உத்தரவு தான் எனக்கு பெரியது, அதனால் நான் எடுக்காமல் போக மாட்டேன் என்று அவர் மண்ணை பார்த்து சொன்னபோது அப்போது அந்த மண் ஒரு வாக்குறுதி அளித்தது, நீ எடுத்து போகின்ற மண்ணை என்னிடத்தில் தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று. அதற்கு சம்மதப்பட்டு அவர் எடுத்துக்கொண்டு போனார். அல்லாஹு தஆலா அவருக்கே அந்த பொறுப்பை கொடுத்தான், மனிதனுடைய உயிரை கைப்பற்றி மண்ணிலே அடக்கம் செய்கிற பொறுப்பை அவருக்கு கொடுத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுவார்கள். அப்ப அதற்கு தகுந்தது போல அந்த மண் எந்த தன்மையுடையதாக இருக்கிறதோ, பூமி முழுவதிலும் இருக்கிற பகுதிகளிலிருந்து ஒரு பிடி மண்ணை அவர் சுருட்டி கொண்டு வந்து காபத்துல்லாவுடைய பக்கத்திலே கொண்டு வந்து அந்த மண்ணை எடுத்தார் என்ற ஹதீஸிலே வருகிறது. அந்த மண்ணிலே அல்லாஹு தஆலா சுவனத்தினுடைய நீரை அதிலே கலக்கி அதை களிமண்ணாக ஆக்கித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்றுவித்தான். அதுபோல ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மனிதர்களும் அந்தந்த பகுதியிலிருந்து அந்த மண்ணில் எடுக்கப்பட்டவர்கள். எந்த பகுதியிலிருந்து அந்த மனிதனுக்காக மண் எடுக்கப்பட்டதோ அந்த பகுதியில் தான் அவன் மரணம் அடைவான், அங்குதான் அடக்கம் செய்யப்படுவான். இப்படியெல்லாம் ஹதீஸுகள் நிறைய சொல்லி காட்டுகின்றன. அப்ப அந்த மண்ணுக்கேற்ற தன்மைக்கேற்ப மனிதனுடைய குணங்கள் அமைந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமயத்தும் விஜபலின் ஜால மகாமஹு, ஏதாவது பகுதியில மலை நகர்ந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டால், மலை நகரும், மலை நகரும் என்பதை இன்றைய விஞ்ஞானம் உறுதி செய்திருக்கிறது. நகரக்கூடிய தன்மை உள்ளதுதான் என்பதாக நம்ம கண்ணுக்கு பார்த்தா நகர முடியாத மாதிரி தெரியும், ஆனால் நகருகின்ற குணம் மலைக்கு இருக்கிறது. சரல ஆலோசனம் அப்படி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க. மலை நகர்ந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டால் சத்திக்கு அதை உண்மைப்படுத்துங்கள், உண்மையிலே நகரும். ஆனால் வைராசமியாத்தும் விரஜிலின் தலையர் அன்குழுக்கி, ஒரு மனிதனுடைய குணம் மாறிவிட்டது இருக்கிறது என்று சொன்னால், அவன் முதல்ல குணம் மோசமானவனாக இருந்தா அப்ப ரொம்ப நல்லவனாயிட்டான், அவனுடைய குணம் மாறிவிட்டது என்று சொன்னால் பலா துசத்திக்கு அதை உண்மைப்படுத்தாதீர்கள். மலையும் கூட நகரலாம், மனிதனுடைய குணம் மெனசே அது மாறாது. அஜுபில் அழகி, அது எந்த நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிலையில்தான் அது போய் சேரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் மௌத்தார வரைக்கும் திருந்த மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய குணம் அப்படித்தான். அப்ப இப்படி சிலர்கள் வாலிபத்திலே ரொம்ப முரடர்களாக இருப்பார்கள், பின்னால் ரொம்ப மாறி போய் விடுகிறார்களே. சிலர்கள் ஆரம்பத்திலே கஞ்சத்தன முடிவுகளாக இருப்பார்கள், அதற்கு பிறகு அவரிடத்திலே தயாளு குணம் என்பது வந்துவிடுகிறது என்று சொன்னால், அதுக்கு முல்லாலி காலி ரஹமத்துல்லா அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அந்த குணம் அப்படித்தான் இருக்கும். அந்த குணத்தை நபிமார்களும் ஆன்மீகவாதிகளும் அந்த குணத்தை மாற்றுவார்கள் தங்களது பேச்சின் மூலமாக, உபதேசங்களின் மூலமாக. எத்தனையோ மனிதர்களை நபிமார்கள் மாற்றியிருக்கிறார்கள் இல்லையா, கரடுமுரடான மனிதர்களை. அதுபோல மோசமான குணமுடையவர்களையும் நிறைய வழிமார்கள் சுகதாக்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்று வரலாறுகளை பார்க்கிறோம். இதற்கு காரணம் சொன்னால், அந்த குணம் மாறுவதில்லை, அப்படித்தான் இருக்கும், ஆனால் அந்த குணத்தை திருப்பி விடுவார்கள். இப்போது கஞ்சத்தனம் உள்ள ஒரு மனிதனுடைய குணத்தை வீண் விரயம் செய்வதன் மீது திருப்பி விடுவார்கள், வீண் விரயம் செய்வதிலே கஞ்சத்தனம் செய்வான். அதுபோல முரட்டு சுபாவம் உள்ளவன் இஸ்லாத்திற்கு எதிராக அந்த சுபாவத்தை பயன்படுத்துவான். இதுவரையிலும் எல்லாத்திடத்திலும் பயன்படுத்திய அந்த மனிதன், தன்னுடைய பெற்றோர்களிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் எல்லாத்திடத்திலும் பயன்படுத்திய மனிதன் இஸ்லாமிய விரோதிகளிடத்திலே பயன்படுத்துவான். இப்படியாக எந்தெந்த குணங்கள் இருக்கிறதோ அது அப்படித்தான் இருக்கும். அதனை வேற்று வழியிலே, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட வழியிலே அல்லது இஸ்லாத்திற்கு ஆதாயமாக இருக்கிற வழிகளிலே அதை திருப்பி விடுவார்கள். பாவம் இல்லாத காரியங்களை அதை திருப்பி விடுவார்கள். இப்படியான செயல்பாடுகள் திரும்புமே தவிர அந்த குணம் அப்படித்தான் அவனிடத்தில் இருக்கும். அப்ப அந்த குணங்களை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அந்த இயற்கையாக அது தடம் மாறி போவதற்கும் நடுநிலையாக இருப்பதற்கும் அதை முயற்சிப்பார்கள். அதை அல்லாஹ் இந்த இடத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனும் பொதுவாகவே அல்லாஹ்வுடைய நோக்கம் இது என்னவென்று சொன்னால், சுவர்க்கத்திற்குரியவனாக அவனை ஆக்க வேண்டும் என்பதுதான். சுவர்க்கத்திற்குரியவனாகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், அதன் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு சொர்க்கத்தில் வைத்தான் இல்லையா. ஆனால் அதற்கு பிறகு மனிதனுடைய செயல்பாடுகளின் காரணமாக, அவனது மோசமான நடவடிக்கைகளின் காரணமாக அவனே நரகிலே சென்று விழுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதைத்தான் இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக மனிதனுடைய குணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் திருக்குர்ஆன் ஹதீஸுகள் உபதேசங்கள் எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் வல்ல ரஹ்மான் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தான் அந்த நோக்கத்தின்படி வாழக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் வழங்கியருள்வானாக.